கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 16 அத்தியாயம். இசையும் உயிரும். இன்பவள்ளியும் வாகீசன் வரையும் சித்திரத்தை காண சொல்ல பொழுது எப்போது விடியும் என்று காத்திருப்பாள். அவனுடைய புதுவித கற்பனைகளுக்கு அவள் முன் மாதிரியாக நின்று அபூர்வ நடனங்களை ஆடிக்காட்டுவாள். அப்படி ஒரு நாள் அவன் சித்திரத்தை ரசித்துக் கொண்டிருக்கையில் இருவர் புதர் மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் நந்திபுரத்திலிருந்து வந்திருந்தனர். நந்திபுரத்திலே உள்ள பம்பை படை வீட்டிலே வசிப்பவர்கள். முதுமை பருவத்தை அவர்கள் அடைந்து வரும் அறிகுறி அவர்களிடம் காணப்பட்டது. சோழர் படையில் அவர்கள் வீரர்களாக பணியாற்றியவர்கள். பல வருடங்களுக்கு முன்னரே விலகிவிட்டு பயிர் தொழிலும் நெசவு தொழிலும் கவனித்து வந்தனர். கார்மிகன் தன் மனைவி மாணிக்கத்திடம் இன்பவள்ளி தூக்கி செல்லப்பட்டு விட்ட செய்தியையும், தான் தப்பினால் போதும் என்று கூடியவர்களிடமிருந்து ஓடி வந்ததையும் தெரிவித்தார். இளைய பிராட்டிக்கும் இந்த செய்தி தெரிந்தது. குடந்தை சதுரானன பண்டிதரிடம் வானதியோடு போய் வந்த பிறகு இளைய பிராட்டியாரின் மனமே சரியாயில்லை. வருங்காலத்தை அறிய முன்னர் இருக்கும் ஆர்வமும் ஆசையும் பிறகு இருப்பது இல்லை. அதிலும் சதுரானனரை போன்று முக்காலம் உணர்ந்து அறிவிக்கும் தவயோகிகள் உள்ளது உள்ளபடி கூறியதை கேட்ட பிறகு குந்தவை சற்று கலங்கு இருந்தாள் என்று கூற வேண்டும். ஆனால் அவளது முகத் தோற்றத்தில் இருந்து அதை காண முடியவில்லை. ரதத்தில் வரும்போது வானத்தியும் இருமுறை இளைய பிராட்டியை குடந்தை சதுரானன பண்டிதர் வீட்டில் நடந்தவற்றை குறித்து கேட்டாள்.
அக்கா, பண்டிதர் என்ன சொன்னார்? என் வருங்காலத்தை பற்றி சொன்னது என்ன
என்று வானதி ஆவலோடு கேட்டாள். பண்டிதர் கூறிய மொழியில் சிறப்பு செய்தி இருக்கிறது என்று வானதிக்கு தெரியும். வானத்தியை வெளியே இருக்குமாறு செய்கை செய்தாரே சதுரானன பண்டிதர். அப்பொழுதே பண்டிதர் தன்னை பற்றி முக்கியமானதொரு செய்தியை கூறப்போவதாக தெரிந்து கொண்டாள். தன் செவிகளை கொண்டே அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வானதிக்கு ஆசை. பிடிவாதமாக அங்கேயே அமர்ந்திருக்க கூடாதா? அந்த நாட்டு இளவரசிக்கு அதற்கு கூட உரிமை இல்லையா? ஆனால் எல்லாவற்றிற்கும் சூத்திரதாரியான இளைய பிராட்டியார் கஞ்சாடை காட்டுவதன் மூலம் வானதியை வெளியே இருக்குமாறு கேட்டுக்கொண்டாள். அதை கட்டளையாகவே மதித்தாள் வானதி. பண்டிதர் கூறியதை இளைய பிராட்டி கூறாமலா போய்விடப் போகின்றாள்? வானதி வற்புறுத்தி கேட்டும் கூட இளைய பிராட்டி மறுமொழி கூறாமல் மௌனமாயிருந்தாள். பிறகு வானதியை நோக்கி,
வானதி, ஏன் அப்படி துடிக்கின்றாய்? ஒளிப்படைத்த எதிர்காலம் கொண்ட உனக்கு வருங்காலத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது?
என்னை போன்றவள் என்றும் வருங்காலத்தை பற்றி வேதனைப்பட வேண்டும் என்றாள். இளைய பிராட்டியின் குரலில் வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்பட்ட உற்சாகம் தான் இருந்தது. சிந்தனை பலவந்தமாக கலைத்து பேசிய பேச்சாக இருந்தது. இளைய பிராட்டி வாய்த்திருந்த உடனேயே வானதி அதை சிக்கென்று பிடித்தாள்.
அக்கா, வருங்காலமோ நிழற்காலமோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பற்றி அறிய என் நிலையை பற்றி அறியவே நான் துடிக்கின்றேன்.
உன் நிலையா? நீ கொடும்பாளர் சிற்றரசர் மகள். சோழ நாட்டிற்கு என்று உதவி செய்யும் பரம்பரையில் வந்த பெண். தஞ்சை அரண்மனையில் மிகவும் செல்லமாக வளர்ந்தவள். என் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உகந்தவள். என் தம்பியின் மனத்தை கவர்ந்தவள். அவனுக்கு மாலையிட்டு நிகழ்ந்தவள். உன் முற்பிறவியின் நல்வினையால் என் தம்பி இந்த நாட்டின் மன்னனாக போகின்றான் வானதி. அவன் சாதாரண மன்னன் அல்லன் என்றாள்.
அது சரியக்கா, அவர் மன்னாதி மன்னர்தான். அவர் புகழ் நாடெங்கும் பரவப்போகிறது. பரவப்போகிறது என்ன? பரவியிருக்கிறது. கடல் கடந்து சென்று மாபெரும் அற்புதங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டு வந்தார். அப்படி சாதித்து தன்னோடு கொண்டு வராத அற்புதங்கள் கூட அவரை தேடி வந்து விடுகிறது. அது ஒன்றோ பெரும் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டசாலியை மணலனாக பெற்ற என் நிலை என்ன என்று நான் அறிய ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன என்னவென்னவோ கூறி கேலி செய்கின்றீர்கள்
என்றாள் வானதி. இப்போது குந்தவை, உன்னை வேடிக்கையோ கேலியோ செய்ய விரும்பவில்லை வானதி. நீ நிச்சயம் இந்த நாட்டு அரசியாவாய்.
அதை அவர் சொன்னாரா? வருங்காலம் கூறும் பண்டிதர் கூறினாரா? சோழ நாட்டின் வருங்கால பெருமையை பற்றி கூற வந்த அந்த மகான் என் வாழ்வை பற்றி கூறினாரா
என்றாள். இப்போது குந்தவை,
கூறினார் வானதி. நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா?
நம்புகிறேன் அக்கா. இப்போது குந்தவை,
சோழ நாட்டின் பெருமையை அருள்மொழி உயர்த்தப் போவதாக கூறினார். அவர் இந்த நாட்டு மன்னராகத்தானே இப்போது இருக்கின்றார் என்று கேட்டார். இல்லை, அதற்கு வேலை இன்னும் வரவில்லை. சில இடையூறுகள் இன்னும் இருக்கின்றன என்று கூறினார். அவர் கண்களை மூடியிருந்துவிட்டு, முகூர்த்த வேலை வந்துவிட்டதே, அருண்மொழியின் சிரசில் சோழ மகுடம் பதிந்திருக்குமே என்றார்.
நான் ஒன்றும் பேசவில்லை என்றாள் குந்தவை.
நீங்கள் அப்போது என்னை பற்றி கேட்கவில்லையா? கேட்டேன். அதை சொல்லுங்களேன் அக்கா. என்ன கேட்டீர்கள்? அவர் என்ன சொன்னார்? ஏன் மறைக்கின்றீர்கள் அக்கா? நீங்கள் சொல்லாவிட்டால் அவர் கூறியதை நான் சொல்கின்றேன். வானதி தேவிக்கு சோழ நாட்டு அரசியாகும் பாக்கியம் இல்லை என்று கூறினார் இல்லையா?
அப்படித்தான் கூறியிருக்க வேண்டும்.
நான் அப்படித்தானே முடிவு செய்திருக்கின்றேன். இதை முற்றும் உணர்ந்த முனிவர் தான் கூற வேண்டும் என்பதில்லை. நானே முடிவு செய்திருக்கின்றேன். இந்த சோழ நாட்டு அரசியாக மாபெரும் பாக்கியம் எனக்கு தேவையில்லை என்று. நான் எப்போதும் சாதாரண வானதியாக அவர் அன்புக்கு பாத்திரமாக இருந்தால் போதும். ஏனுக்கா, பண்டிதர் வேறு ஏதாவது கூறினாரா? என் அன்புக்கு அன்பான இளவரசருக்கு என் மீது உள்ள அன்பு என்றும் குறையாமல் இருக்குமா?
இப்போது குந்தவை, இதெல்லாம் என்ன வானதி?
நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்போது உனக்கு மட்டும் பொறுப்புடையவள் அல்லள். உன் வயிற்றில் வளரும் செல்வனுக்கும் பொறுப்பானவள் நீ. அவனை பற்றி பண்டிதர் கூறியிருக்கின்றார், உன் திருவயிற்றில் உதிக்கப் போகும் செல்வன் இந்த உலகை ஆளப் போகின்றான். கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று வென்று சோழ நாட்டை விரிவுபடுத்தப் போகின்றான். கடலில் களம் செலுத்தப் போகின்றான். இந்த நாவலும் தீவு முழுமையும் சுற்றி வெற்றி வாகை சூடப் போகின்றான். மக்களிடையே நன்மதிப்பை பெறப் போகின்றான். செம்பியர் குளம் விளங்க செய்யப் போகின்றான். முப்பாட்டன் பராந்தகனின் வீரத்தை நிலைநாட்டப் போகின்றான். சுந்தர சோழ சக்கரவர்த்தியைப் போன்று சுந்தர வடிவினனாக திகழப் போகின்றான் என்றாள். அக்கா, இவற்றை கேட்கும் போது என் மெய் சிரிக்கிறது. அக்கா, இத்தகைய மகத்தான வீரனை நானே பெறப்போகின்றேன் எனும் போது எனக்கு பூரிப்பு மிகுதியாகிறது. ஆமா மானதி, நீதான் அந்த அற்புத பிள்ளையை பெறப்போகின்றாய். நான் பெறப்போவது ஆண் குழந்தை என்று கூறிய பண்டிதர் நான் அரசியாவேனா என்பதை பற்றியும் கூறியிருக்க வேண்டும். என் மீது தங்கள் இளவலுக்குள்ள அன்பு மாறுமா மாறாதா என்பதை பற்றியும் கூறியிருக்க வேண்டுமே. நீங்கள் ஏனோ என்னிடம் கூறாமல் மறைக்கின்றீர்கள் அக்கா. இப்படி சொல்வதற்கு என்னை பொறுத்தருங்கள். நீங்களே இப்படி ஒதுக்கினால் என் நிலை என்னாவது அக்கா?
வானதி விம்மினாள். தைரியமும் அழுத்தமும் நிறைந்த இதயமுடைய குந்தவையின் உள்ளம் கூட நெகிழ்ந்தது. வானத்தியை அணைத்துவாறு,
அடி அசடே, நான் எதையும் உன்னிடம் மறைக்கவில்லை. அடி, உன் வயிற்றுதிக்க போகின்றவன் உலக புகழ் பெற்று இந்த நாட்டு அரசனாக போகின்றான் என்றால் நீ அரசியாகாமல் அது நடக்குமா? இந்த சின்ன விஷயத்தை சோதிடரை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றாள் குந்தவை. என்னை வெளியே சற்று இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் சோதிடரோடு பேசியதிலிருந்து நான் அறிந்து கொண்டது
என்றாள். ஓ, அதனால் தான் நீ சந்தேகப்படுகின்றாயா?
முக்கியமான ராஜாங்க விஷயங்களை பற்றி சதுரானனரின் கருத்தை நான் கேட்க வேண்டியிருந்தது, அதனால் தான் என்றாள் குந்தவை. சோழ நாட்டு இளவரசிக்கு தெரியாத அரசாங்க விஷயம் கூட இருக்கிறதா என்றாள் வானதி.
குந்தவை திடுக்கிட்டாள். சாதுவான பெண் வானதிக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? அதிலும் இந்த சாரதி இருக்கும் போது பேசுகின்றாளே. சாரதி நல்லவன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். அவள் மனத்தில் அப்படி என்ன சந்தேகம் குடிபுகுந்து விட்டது?
அக்கா, இப்படி கேட்பதற்கு என்னை பொறுத்தருளுங்கள். என் மனவேதனை என்னை இப்படி பேச வைக்கிறது. என் உள்ளத்தில் ஏதோ ஒருவித பயம் சூழ்ந்து வருகிறது. என் எதிரே பெரும் இருட்படலம் தோன்றி வருகிறது. என் உடல் எல்லாம் வேதனை ஏற்படுகிறது. எனக்கு மிகவும் அன்புக்கு அன்பானவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விடுவாரோ என்ற பயம் ஏற்படுகிறது. பயம் வேதனையை கொடுக்கிறது, வேதனை கோபத்தை ஓட்டுகிறது. எனக்கு யார் இருக்கின்றார்கள் அக்கா? இந்த உலகிலே எனக்கு துணையாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் இருக்கும் நீங்கள் என்னை மறந்து அலட்சியப்படுத்தி விடுவீர்களா அக்கா?
வானதி விம்மி குந்தவையின் மார்பிலே முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவள் விட்ட கண்ணீர் பிராட்டியின் இதயத்தை நனைத்தது. குந்தவை அவள் தலையை வருடியவாறு,
வானதி, இன்னும் நீ குழந்தைதான். இளவரசிக்கு இருக்க வேண்டிய தைரியம் உனக்கு இருக்க வேண்டும். நந்திபுர அரண்மனைக்கு போய் சேர்ந்தவுடன் என் களைப்பை போக்கிய பிறகு குடந்தை சதுரானன பண்டிதரிடம் நான் கேட்டறிந்தவற்றை கூறுகின்றேன்.
நீ அதைரியப்படுபடியாக எதுவும் அவர் கூறிவிடவில்லை. அவர் கூறியவற்றால் நான் அன்றோ வேதனை அடைய வேண்டும்? அமைதியாயிரு என்று தேர்தல் கூறினாள். ஆனால் பழையாறை வந்து சேர்ந்து அரண்மனைக்கும் வந்தாகிவிட்டது. வானதி இளைய பிராட்டி கூறப்போவதை ஆவலோடு எதிர்பார்த்தாள். வல்லவரையர் பெரும் வீரர் இப்படி உடனே இளைய பிராட்டியை தேடி வந்து விடுவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு வல்லவரையர் மீது சற்று கோபம் கூட வந்தது. ஒரு கணம் கூட இளைய பிராட்டியை தனியே விடமாட்டாரா? திருமணமாகிவிட்டால் பிறகு நாம் பிராட்டியை சந்திக்கவே முடியாமல் போய்விடும் போலிருக்கிறதே. வானதி குந்தவையின் அருகே வந்து நின்று கொண்டாள். இப்போது என்ன செய்வார் வல்லவரையர் பார்ப்போமே. வந்தியத்தேவன் பரபரப்போடு வந்தான். அவனுக்கு அப்போதுதான் பழையாறையிலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் நேர்ந்த சம்பவம் தெரிந்தது. சோழ நாட்டிலே இப்படி ஒரு சம்பவமா என்று எண்ணும் போது அவன் ரத்தம் கொதித்தது. இளைய பிராட்டியிடம் மேற்கொண்டு தகவல் கேட்டு அறிய விரைந்து வந்தான். நடந்ததை அறிந்த இளைய பிராட்டி திடுக்கிட்டாள். இன்பவள்ளியை யாரோ இடைவழியில் கவர்ந்து சென்று விட்டார்கள். இச்செய்தியை கேட்டு முதலில் தன் செவிகளையே அவளால் நம்ப முடியவில்லை. பிறகு கார்மேகனையும் மாணிக்கத்தையும் கூப்பிட்டு விசாரித்த பிறகுதான் நடந்த சம்பவத்தின் பயங்கரம் புரிந்தது. சோழ நாட்டில் இனி ஒருவரும் வீதியில் நடமாட முடியாது போலிருக்கிறது. சோழ நாட்டு வீரர்கள் பழமிழந்து கோழையாகி விட்டனரா? ஒற்றர் படையினர் ஆழ்ந்த உருக்கத்தில் இருக்கின்றனரா? இன்பவள்ளியையும் பஞ்சவன் மாதேவியையும் மற்றும் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அபகரிப்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்கிறதா என்று கர்ஜித்தார். வந்தியத்தேவனும் சங்கரதேவனும் கலந்து ஆலோசித்தனர். இன்பவள்ளியை தேட 8 திக்கிலும் ஆட்கள் கிளம்பினர். அவர்களுள் நம்பிக்கை மிக்க இருவர் வாகீசன் குடிலில் இன்பவள்ளி இருப்பதை அறிந்தனர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.